நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, சென்ற வாரம் நம்முடைய நிகழ்ச்சியில ட்ரெக்கிங்ல தன்னுடைய அனுபவங்கள் பத்தி சூலூர்ல இருந்து வந்திருந்த சுகுமார் அவங்க நிறைய விவரங்கள் சொன்னாங்க. ட்ரெக்கிங் போகும்போது சந்திக்கிற சில பிரச்சனைகள் பத்தி நம்ம கிட்ட அவங்க ரொம்ப சுவாரஸ்யமா பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இந்த வாரமும் கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். இப்ப நீங்க அட்டைகளை பத்தி பேசும்போது, இந்த மழைக்காலம் அப்படிங்கும்போது அட்டைகள் நிறைய இருக்கும்னு சொன்னீங்க. இப்ப அந்த மாதிரி மழை குறுக்கிடும்போது, இப்ப நம்ம ட்ரெக்கிங் உள்ள போறதுக்கு பிளான் பண்றோம், எல்லா ஏற்பாடுகளோடய போயிருக்கோம், மழை குறுக்கிட்டு ட்ரெக்கிங்கை வந்து செய்ய விடாம பண்ண அனுபவங்கள் இருக்குங்களா?
இப்ப கூடங்க இந்த பெருமாள் மலை இருக்கு, பெருமாள் முடியும்பாங்க, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு மலை. எப்படின்னா அது வந்து வெள்ளிங்கிரிக்கு சரிசமமா இருக்கிற மலை. பெருமாள் மலை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஸ்க்ரப் ஜங்கிள், முள்ளுக்காடுக, அதுக்கப்புறம் வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட், கொஞ்சம் வறண்ட இலையுதிர் பிரதேசம் காடு, அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு, ஈரப்பதம் இருக்கும். ஏன் அப்படின்னா எலிவேஷன் போக போக மலை வரத்து அதிகமாகும், ஈரப்பதமான இலையுதிர் காடுகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஸ் ஹில்ஸ் வருது, அங்கே வந்து நிறைய மழை பெய்யறதுனால கிராஸ் வந்து 4 அடி 5 அடி உயரத்துக்கு கிராஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சோலா பேச் வரும், சோலைகள் அதிகமான மழை பெய்யும்போது நிறைய மரக்கூட்டம், அதுதான் சோலா பேச்சு, அந்த சோலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பாறை, அது இதே மாதிரி தான் வெள்ளிங்கிரி மாதிரி தான், ஒரு பாறை அந்த பக்கம் போய் வணங்குறதுன்னா 4 அடி தான் இருக்கும், அந்த பக்கம் பார்த்தா டீலா. இந்த பெருமாள் மலையை வந்து எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க பாருங்கள். நாங்கள் உள்ளே நுழையும் போதே ஒரு யானைக்குட்டியும் ஒரு ஜோடி யானையும் இருந்தது, அந்த பக்கம் எங்களுக்கு போக முடியல. இது வந்து குட்டி யானையோடு இருக்கிறதுனால விடாது, எப்படி இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணி துரத்தோம் அப்படின்னு நாங்கள் அப்புறம் மறுபடியும் இச்சிக்குழின்னு ஒரு இடம் கண்டுபிடிச்சி போனோம். கீழே வந்து பெருமாள் கோயில் இருக்குது, உச்சி மலையில் பெருமாள் கோயில் இருக்குது. அந்த உச்சி மலையில் வந்து தீபம் ஏற்றினாங்கன்னா கீழே அந்த அடிவார பெருமாள் கோயிலில் பார்த்தோம்னா தெரியும். அதே மாதிரி அடிவார பெருமாள் கோயிலேருந்து இங்கிருந்து தீபத்தை காட்டினீங்கன்னா உச்சி பெருமாள் கோயிலில் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் பாருங்கள், அந்த காலத்து மலசர்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. புரட்டாசி மாதம் 4-5 சனிக்கிழமை வருதுன்னா அப்போல்லாமே வந்து இந்த பக்தர்கள்லாம் போவாங்க, கோவிந்தா கோவிந்தான்னு கத்திட்டு போவாங்க. அப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை, அனுமதி வாங்க வேண்டியதில்லை. அனுமதி இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் வனத்துக்குள்ளே பண்ணலான்னு நினைக்காதீங்க. கேரி பேக்ஸ் போடுறது, அந்த ஹான்ஸு, பான் பராக்கு, சாக்லேட் ரேப்பர்ஸ் போடுறது, மினரல் வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்கள் கூட எடுத்துகிட்டு போனதே திருப்பி பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ அந்த மாதிரி நான் போகும்போது எனக்கு வந்து 7 பேர் போனதில் வந்துங்க ஒரே ஒருத்தர் தான் போனார். பெருமாள் மலைக்கு போய் பெருமாளை சேவித்தார். உள்ளெல்லாம் வந்து கிலோமீட்டர் கணக்கு கிடையாது, எல்லாம் ஹவர்ஸ் கணக்கு தான். ஒருத்தர் வந்து 1.5 மணி நேரத்தை கழண்டுட்டார். பேர்டு வாட்சருங்க இது வரைக்கும் ட்ரெக்கிங் போனதில்லை, திடீர்னு வந்தார். பறவையெல்லாம் பார்க்குறதுங்க, எட்ஜஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட்டு, ஒரு குளத்துக்கு போவீங்க அதோட சரி. ஆனால் இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு, உடல் வலிவை டெஸ்ட் பண்ணக்கூடியது. அவர் வந்து 1.5 மணி நேரத்தில் போயிட்டார். இன்னொருத்தர் வந்து 3.5 மணி நேரத்தில் போயிட்டார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் வந்தார், அதுக்கப்புறம் கலந்துட்டார். நானும் நண்பரும் போனோம்னா 4 மணி நேரம் கழித்து திரும்பி வந்தோம். ஏன் அப்படி திரும்பி வந்தோம்னா இடி மின்னலும் சரியாக அடிக்குது. நீங்கள் வனத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா மலையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த ரெய்னிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸாகவும் இருக்கும், ஏன்னா உயரத்தில் இருக்கிறீங்க, மேகம் வந்து காடுகளில் நல்ல மரத்து பக்கம்லாம் சூழ்ந்து அதிகமாக சொரியும் மலை. அப்புறம் இடியும் அதே மாதிரி தான், இடியும் எப்படி வேணாலும் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குகை இருந்ததுன்னா பக்கத்தில் போய் உழைஞ்சிக்கலாம். நீங்கள் மரத்துக்கடியில் நின்றீங்கனாலும் ஆபத்தாக தான் இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் போகிற வழி பார்த்தீங்கன்னா மலை மேலே சின்ன சின்ன சிற்றோடைகள், சின்ன சின்ன ஓடக்கால்கள் எல்லாமே அப்படியே சரிஞ்சு கீழே வரும். நீங்கள் அதில் மேலே ஏறுறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அப்புறம் குளிர்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் வந்து ரக்ஸாக்கு இந்த பைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த மலைக்கு வந்து வெயிட் அதிகமாகும், கால் அதே மாதிரி தான் உள்ளே வந்து ஈரமெல்லாம் போயிடும், அப்போ கால் குடையிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு நாள்னா எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வர வேண்டியதான். இப்போ ரெண்டு நாள் மூணு நாள்னா உடனே எங்கேயாவது ஒரு பிளைனான ஒரு இடத்த கிளியரிங்ஸ் பார்த்துட்டு டென்ட் அடித்து அங்கே தங்க வேண்டியதான். அப்புறம் அடுத்த நாள் வந்து சீதோஷ்ணம் வேறு மாதிரி நல்லா இருந்ததுன்னா மறுபடியும் தொடர்ந்து போகிறது தான். மழை வந்து எப்படி வருதுன்னே ஒன்றும் சொல்ல முடியாது. நல்ல வெயில் அடிக்கும், சீதோஷ்ணம் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அது வனத்துக்குள்ளே வேறு விதமாக இருக்கும். வானம் மப்பும் மந்தாரமாக இருக்கும், ஆனால் மழை ஓரளவு தான் இருக்குன்னா அங்கே போனோன்னா ஹெவியாக இருக்கும். அது நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். மழை வந்தால் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். ஆனால் வந்து உடம்பை குளிர வைக்காமல் பார்க்கணும். உடம்பு வந்து குளிர்ந்துருச்சுன்னா தீ மூட்டி தான் வந்து உடம்பை சூடாற்ற முடியும். உடம்பு குளிர்ந்ததுன்னா அப்புறம் கை விரல் எல்லாமே கிராம்ப் ஆகும், ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கணும்
சார். நல்லா சொன்னீங்க. அதாவது மழை குறுக்கீடு இருந்ததுனாக்க நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? மழைன்னு சொன்னதும் எனக்கு அடுத்ததாக ஞாபகம் வருது இந்த காட்டாறுகள். இப்போ சாதாரணமாக வனவளம் அப்படின்னு போகும்போது சின்ன சின்ன ஓடைகள் இருக்கும், சில இடத்துல ஆறுகளை கடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காட்டாறுகள் குறுக்கிடுறது, அதுலேருந்து திடீர்னு எதிர்பாராத வெள்ளம், அல்லது அந்த மாதிரி ஆறுகளை ஓடைகளை கடந்து போன அனுபவங்கள், உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் சார்.
இப்போ வந்துங்க காட்டாறுகள் வந்து ஓரளவுக்கு ஃபோர்ஸாக போகுதுன்னா காட்டாறுகளும் வடிஞ்ச பிறகு தான் போக முடியும். ஏன்னா அது எப்படின்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துல மழை அதிகமாக பெஞ்சு அங்கிருந்து சிற்றோடைகள் எல்லாமே கலெக்ட் ஆகி அது வந்து பெரிய ஓடையாகவும் பெரிய காட்டாறாகவும் மாறி வர்றதுன்னு நமக்கு ஒன்றும் புலப்படாது. எந்த இடத்துல எங்கே பெஞ்சு எப்படி கலெக்ட் ஆகி எப்படி பெருசு எந்த மாதிரி ஃபோர்ஸாக வருதுன்னு நம்ம ஒன்றும் கணக்கிட முடியாது. ஓரளவுக்கு ஃபோர்ஸாக இருந்ததுன்னா ஒருத்தர் ஒருத்தர் கை பிடிச்சிட்டு மனித சங்கலிங்கிறீங்கள அது மாதிரி பிடிச்சி ஒவ்வொருத்தராக அந்த சைடு அப்படியே ஒவ்வொருத்தராக போகலாம். மற்றபடி வந்து காட்டாறுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப ட்ரெயினப் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு கயிறு, கனமான கயிறு வந்து அந்த பக்கம் போட்டு ஹூக்கு மாதிரி வச்சு மரம் இருந்ததுன்னா அதில் போய் சிக்கி அதுக்கப்புறம் இந்த கயிற்றை கட்டி கயிற்றுல வந்து பிடிச்சிட்டே போகிறது அப்படி பண்ணலாம். இடுப்பில் கட்டிட்டு ஒருத்தர் இந்த பக்கம் கட்டிட்டு அந்த மாதிரி கயிறு பிணைச்சிக்கிட்டு போகலாம். மற்றபடி வந்து கயிறு இல்லை, நமக்கு பயிற்சி இல்லை அப்படின்னா அந்த மழை நீரெல்லாம் கொஞ்சம் வடிஞ்ச பிறகு இந்த ஃபோர்ஸ் எல்லாம் குறைஞ்ச பிறகு தான் போக முடியும். இல்லைன்னா வந்து காட்டாரை வந்து நீங்கள் எப்படியுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. சும்மா வந்து கொஞ்சமாக போயிட்டுருக்கோம், ஆனால் வந்து எங்கேயோ மழை பெஞ்சு திடீர்னு அந்த மாதிரி வெள்ளம் கரை பூண்டு வரும். அது நீங்கள் எதிர்பார்க்காமல் வரும்போது அது எப்படி எங்கே கொண்டு போய் போடுதுன்னு ஒன்றும் சொல்லவே முடியாது. அது வந்து நீங்கள் நீச்சல் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் இந்த காட்டாறு வந்து நீச்சல் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான்.
சரிங்க சார். அப்புறம் இப்போ சொன்னீங்க நீங்கள் வந்து ஆறுகளை கடந்து போகும்போது அந்த ஒருத்தரோட ஒருத்தர் கையை கோத்துக்கிட்டு மனித சங்கிலி மாதிரி அமைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த மாதிரி நம்ம வனவளம்னு போகும்போது நிறைய பேர் சேர்ந்து ஒரு கூட்டமாக தான் போகிறோம். கூட்டமாக போனாலும் சில சமயங்களில் வந்து ஒருத்தர் வழி தவறி போய் விலகி போய் வழி தெரியாமல் அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குங்களாங்க சார்?
பெரும்பாலும் வந்து ட்ரக்கிங் ரூட் எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. ட்ரக்கிங் ரூட்டுக்கு ட்ரக்கிங் ரூட்டில் வந்து இந்த பாறைகள்லாம் ஒவ்வொரு டேர்னிங் ஒவ்வொரு எலிவேஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாறைகள்லேயே வந்து ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. இப்படி போகணும் அப்படி போகணும்னு திருப்பம் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் போகலாம். சிலது வந்து நீங்கள் ஒரு அடையாளம் வச்சுக்கலாம், இந்த இதில் இப்படி வந்தோம் திரும்பி வரும்போது அந்த வழியாக வரணுமில்ல, அதனால் அந்த அடையாளங்களை வச்சலாம். நீங்கள் அப்போ வந்து சங்க இலக்கியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் வந்து கோர புல்லாக இருந்ததுன்னா அதை முடிச்சு போட்டு வச்சு போவாங்க. அப்புறம் வந்து மரங்களில் வந்து ஒரு ட்ரங்க் வந்து கொஞ்சம் சுரண்டி வர்றது அந்த மாதிரி அடையாளங்க வச்சு திரும்ப அந்த வழியாக வர்றதுக்காக. ட்ரக் ரூட்டில் போகிறது வந்து ரொம்ப சேஃப்டிங்க, பாறைகளில் ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. கூடுமான வரையும் ஏழு பேர் போகிறாங்க எட்டு பேர் போகிறாங்கன்னா சேர்ந்து தான் போகணும். நீங்கள் தனியாக போனீங்கன்னா ஒரு ஆள் வந்து பின்தங்கி வர்றான்னா அவரோட ஸ்பீடு தான் போகணும். அவர் விட்டுட்டு வந்தீங்கன்னா அவர் வந்து வழி மாதிரி தான் போவார். நாங்கள் வந்து பாலமலையில் போகும்போது அது மாதிரி தான் வழி தவறி போயிட்டோம். சில காடுகளில் வந்து நாலு மணிங்கும்போது அஞ்சு மணிங்கும்போது கும்மிருட்டாயிடும், ஏன்னா அந்த மாதிரி மரக்காடுகள் இருக்கேன். சூரிய வெளிச்சம் உள்ளே போகாத மாதிரி இருக்கும். சூரிய வெளிச்சம் அப்படியே குறைஞ்சி போகும்போது சீக்கிரமாகவே இருட்டுறக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி திட்டம் போட்டு போடணும். 6 மணிக்கு வரலாம், 6:30 வரலாம், வெளிச்சம் இருக்குன்னெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா மலைக்கு அந்த பக்கம் சூரியன் போச்சுன்னா முடிஞ்சுது. அப்புறம் வந்து மரக்கூட்டங்கள்லாம் தடுத்துக்கும் அந்த மாதிரி. அப்புறம் சில்னஸ்ஸு ஹெவியாகும் 6 மணிக்கு மேலே, மாலை 6 மணிக்கு மேலே. அப்போ வந்து உங்களுக்கு எந்த விதமான அடையாளங்களும் தெரியாது. காட்டுக்குள்ளே போனால் எந்த விதமான இதுவும் தெரியாது. அந்த மாதிரி வழிதவறி போயிடுவோம். வழிதவறி போனோம்னா அப்புறம் மறுபடியும் மறுநாள் காலையில் தான் நம்ம வர முடியும். நிறைய இறை தேடும் விலங்குகள் பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் அதிகமான ஒரு நடமாட்டங்கள் இருக்கும். ஒன்றே ஒன்றும் வந்து இறைக்காக நம்பி இருக்கிறது வந்து இரவு நேரத்தில் தான் அதிகமாக இருக்கும். அதுகளுக்கு நல்ல கண் தெரியும், நம்மளுக்கு வந்து கண் தெரியாது. கொஞ்சம் வெளிச்சம் டார்ச் லைட்டெல்லாம் இருந்தால் தான் தெரியும். அந்த மாதிரி வழிதப்பி போச்சுன்னா இந்த கொஞ்சம் தீ மூட்டி சேஃப்டியாக இருக்க வேண்டியதான், குகையில் தங்க வேண்டியதான். நாங்கள் பாலமலையில் வழிதப்பி போகும்போது 2 மின்மினி பூச்சிகள் பறந்து வருது. அவர் கூட வந்த நண்பர், இது ஏதோ சிறுத்தை புலி மாதிரி தெரியுதுங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி மனப்பிராந்தி அடைகிறது, மன பயம் அடைகிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அமானுஷ்ய இரவு அப்படிங்கிற மாதிரி, அமானுஷ்ய காட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பகலில் வந்து வனம் வந்து மோகினி மாதிரி நல்ல மயக்கக்கூடிய ஒரு அழகி மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் 6 மணிக்கு மேலே அதோட ரம்யமெல்லாம் இதாகி காற்றில் வர்ற ஒளிகளும் உருமல்களும் அந்த குளிரும் சலசலப்புகளும், பாம்பு வருமா அது வருமா இது வருமா விலங்குகள் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துங்க. அப்போ தான் வந்து இரவு நேரத்தில் தான் அது இருக்கும். அதனால் இரவு நேரத்தில் டென்ட்டெல்லாம் பிரமாதமாக அமைச்சு 2 மணி நேரத்துக்கு ஒருத்தர் முழிச்சிருந்து பார்த்து அதை வந்து ஒரு கேம்ப் ஃபயர்ம்பாங்க. கேம்ப் ஃபயருக்கு கூட எனக்கு தமிழ் சொல் அதிகமாக தெரியல, கூடார நெருப்புன்னு நான் எழுத முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணுவேன் நான் அந்த புத்தகம் வெளியிடும் போது. அதனால் கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டுட்டு நம்ம சேஃப்டியாக இருக்கணும். நீங்கள் வந்து மழை வந்ததுன்னா ஒன்று சொல்ல விட்டுட்டேன், அதை வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கணும். மேலே வந்து ஜெர்கின்ல தொப்பிகளும் அது இதெல்லாம் வச்சு நல்லா காதுகள் எல்லாமே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லைன்னா குளிர் எடுத்துக்கும். இரவு நேரத்தில் வழி தப்பி போயிருக்கோம். நாங்கள் வந்து பாலமலையில் அது மாதிரி வழி தப்பி போய் ரொம்ப கஷ்டப்பட்ட இதெல்லாம் இருக்குது. இமயமலையில் பார்த்தீங்கன்னா ரூட்டே இருக்குது, ட்ரக்கு ரூட்டே இருக்குது, ஏரோ மார்க் போடுவாங்க. இமயமலையில் ஒரு அனுபவத்தை சொல்லலான்ட்டு இருக்கேன். நாங்கள் வந்து கடைசியாக வந்து சார்பாஸ் வேலி வந்துருச்சு. அங்கே வந்த உடனே டென்ட் எல்லாம் கட்டிட்டாங்க, போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. எப்படின்னா இந்த சார்பாஸ் ரூட்டில் வந்து ஒவ்வொரு குழுவாக அலையலையாக போகும். 6 கேம்ப் இருக்குன்னா, 5 கேம்ப் 6 கேம்ப் இருக்குன்னா, பேஸ் கேம்பில் ஒரு குரூப் இருக்குங்க. அந்த பேஸ் கேம்ப்லேருந்து ஒரு 25 பேர் கிளம்புனாங்கன்னா, இன்றைக்கி கிளம்புறாங்கன்னா, அடுத்த நாள் 25 பேர் சேர்ந்த ஒரு குரூப் கிளம்பும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு குரூப்பு போனது 1st கேம்பில் இருக்கும். இந்த 1st குரூப்பு 2வது கேம்ப் போகும்போது பின்னால் கிளம்புனவங்க 1st கேம்ப் வருவாங்க. அதே மாதிரி அவர் 3வது கேம்ப் போனவங்கன்னா இவங்க 2வதில் வருவாங்க. அப்படியே அலையலையாக 10,000 அடி உயரத்தில் ஆரம்பித்தவங்க நாங்கள் 5,000 அடி வரைக்கும் ஏறுவோம், 5,000 அடி மேலே ஏறுவோம். நிறைய காட்டாக இருக்கு, நிறைய இந்த சும்மா ட்ரங்க் மட்டும் இருக்கும், அது மேலே நடந்து போகிறது இது மாதிரியெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து சார்பாஸ் போனோன்னா அங்கே நாகுரு அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் இருக்கிறாங்க. அங்கே கூட நாகுருங்கிற இடம், நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு கல் மாதிரி இருந்து அங்கே போய் உட்காந்துருக்கீங்க. நாகுரு அவங்க ட்ரைபிளெல்லாம் ரொம்ப கோபமாக இருப்பாங்க, அது வந்து அவங்க வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்கும். அது மேலே போய் உட்காந்திங்கன்னா அவங்கள துவம்சம் பண்ணிடுவாங்க, அதனால் உட்கார்ற இடம் பார்த்து உட்காருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாகுரு தாண்டி போனால் 5,000 அடி உயரம் போனோன்னா அந்த டென்ட் அமைச்சிருக்கிறாங்க. அங்கே வந்து பசியும் எடுக்க மாட்டேங்குது, கை காலெல்லாம் வரைச்சி கிடக்குது. நான் வந்து 13 ட்ரெஸ் போட்டிருந்தேன் பாருங்களேன், உடம்பு மேலே 13 ட்ரெஸ்ஸு, அதே கனமாக இருக்குது. அவ்வளவு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன், அப்படி இருந்தும் குளிர், விரலெல்லாம் வந்து கொக்கிற மாதிரி அப்படி வரைச்சிக்குது. அப்புறம் இழுத்து இழுத்து விட வேண்டியதாக இருக்குது. அந்த கேம்ப் போனோம்னா நல்லா பனி கொட்டுதுங்க, பனின்னா ஐஸ் கட்டி மழையாக கொட்டுது, காற்று வேறு அடிக்குது. 5,000 அடி உயரில் காற்று வேறு ஜில்லுன்னு அடிக்குது. டென்ட்டு வந்து இதில் அடிச்சிருக்கிறாங்க, ஒரு அந்த நெயில்ஸ் அடிச்சிருக்கிறாங்க, அந்த பெரிய ஒரு கடப்பாறை மாதிரி ஒரு சின்ன கடப்பாறையில் 4 பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்குங்க. அந்த டென்ட்டே ஆடுது, அந்த காற்றுல அடிச்சதுன்னா டென்ட்டு போச்சுன்னா முடிஞ்சது, இரவு அங்கே தங்குறோம், இரவு மேலே வந்து எல்லாருக்கும் விரைச்சி போக வேண்டியதை விரைச்சி சாக வேண்டியதுதான். அப்படி காற்றும் அந்த பனியும் உளுந்துட்டுருக்கு, அதில் அப்படியே அடித்தோம்னா அப்படியே வேலையில் போக வேண்டியதுதான். ட்ரெஸ் எல்லாம் ஜெர்க்கின் இதெல்லாம் போட்டிருக்கனால நல்ல ஸ்கேட்டிங்கில் போகிற மாதிரி போக வேண்டியதுதான், கீழே பள்ளத்தாக்கு போக வேண்டியதுதான். எங்களுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. அப்புறம் வந்து அந்த டென்ட்டு மேலே அரை அடி ஒரு அடிக்கு பனி கட்டி உளுந்து செடிமெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த வெயிட் ஏறிச்சுன்னா அந்த டென்ட் அப்படியே கீழே இறங்கிரும், அதனால் அந்த வெயிட் ஏறாமல் பார்த்துக்குங்க. அதனால் யாரோ ரெண்டு பேர் வந்து அந்த டென்ட் மேலே இருக்கிற அந்த பனி கட்டி எல்லாமே தட்டி விடணும் அப்படின்னு ஸ்டிக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியே ஷிஃப்ட் வாரியாக தட்டி விட்டுருந்தோம். அந்த மாதிரி ரொம்ப அந்த இரவு முழுக்க தூங்கவே இல்லை, காற்றுல அப்படியே ஆகிடுது. உள்ளே இருக்கிற டென்ட்டுன்னா அந்த சில போல்கள்லாம் இருக்கும், அதை பிடிச்சிட்டுலாம் உட்காண்ட்ருந்தோம். அது ரொம்ப கஷ்டமான இரவு. ஏன்டா பேசாமல் வந்து லுங்கி கட்டிட்டு மடித்து கட்டிட்டு டிவி பார்த்துட்டு சிக்கனும் மட்டனும் சாப்பிட்டு வீட்டில் இல்லாமல் இந்த மாதிரி போய் அவஸ்தை பண்ணுன்னு தலையெழுத்தாக இருக்குது. என்ன பண்ணுதுன்னு ஆண்டவனை வேண்டிட்டு இரவு முழுக்க இருந்ததுங்க. பசியும் எடுக்காது, அப்புறம் வந்து வயிறு அன்ஈஸியாக இருக்கும். அந்த எலிவேஷனுக்கு 5000 அடி உயரம்னா 5000 அடி உயரத்தில் இருந்தது கிடையாது. நம்மெல்லாம் இருக்கிறது 800 அடி உயரம்தான். இந்த கோயம்புத்தூர் 5000 அடியில் எப்படி இருக்குங்க போய் இருந்து. அப்புறம் மறுநாள் வந்து 3 மணிக்கே விடிஞ்சிரும், தூங்குனா தானே விடியிருக்கு, 3 மணிக்கே விழிஞ்சிடும். நீங்கள் 4 மணிக்கு தயாராக இருக்கணும், எல்லாம் ஷூவெல்லாம் போட்டுட்டு நீங்கள் எல்லாம் ஜெர்க்கின் அது இதெல்லாம் போட்டு ரக்ஷாக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் கிளம்பி போகணும். அப்படின்னா விடிய காலையில் 3 மணிக்கே வெளிச்சம் வருது அங்கே காடு இல்லை. அந்த மாதிரி பீக்கு எங்கே பார்த்தாலும் பனிமலை போர்த்தி இருக்குது. அதில் அப்படியே போகிறோம், அப்படியே 1x1 போகும்போது 1.5 அடிக்கு கீழே போகுதுங்க அந்த பனியில். அவரை வந்து நம்ம ட்ரக்கு மாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் வந்து தெய்வ குழந்தைகள், நீங்கள்லாம் கொளுத்து வச்சுவீங்க. நான் அட போப்பா இது மாதிரி வந்து அவஸ்தப்பட்டுட்டு கிடக்கிறான், நீ வந்து என்ன தெய்வ குழந்தைகள், நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் கொளுத்து வைத்தவர்கள் அப்படிங்கிறீங்க. அட நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னால் வந்த ஒரு 2-3 குரூப்புகள்லாம் இந்த பனிமலையை பார்க்கல, இது மாதிரி நீங்கள் நடந்து போகிற இன்பத்தை அவங்க அனுபவிக்கலை, ட்ரையாக இருந்தது, உங்களுக்கு பனி மலை பேஞ்சதுனால உங்களை வரவேற்று உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு, அதனால் நீங்கள் எல்லாம் வந்து லக்கி கைஸ் அப்படின்னு அந்த கேம்ப் லீடர் இருப்பாங்க அவங்க சொன்னாங்க. அப்படியே போனால் அப்படியே ப்ளூயிஸாக தடாகங்கள் அப்படியே வந்து ப்ளூ கலரில் இருக்குது, ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. அங்கே வந்து நாமக்கோழி அந்த கூட்டுங்கிறது நம்ம அந்த பறவை இங்கே கூட பார்க்கலாம், அதுக்கு நீந்திட்டுருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போனோம், அப்படியே பீக்கில் போனால் ஒவ்வொருத்தரையும் கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தேன். எல்லாம் கீழே புதையுதுங்க, அப்படியே 1.5 அடிக்கு புதையுது. ஒரு பீக் வந்த உடனே சரி நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம், பேண்ட்டு நீங்கள் வந்து டெரிகாட்டன் மாதிரி ஏதோ வந்து அந்த ஜெர்க்கின் எல்லாம் போட்டிருக்கீங்க, இதில் வந்து நீங்கள் சறுக்கி போகிறீங்க, சறுக்கி போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் சறுக்க போகிறீங்க அப்படிங்கிறான். நம்மளுக்கெல்லாம் பயமாக இருக்குது, 5 கிலோமீட்டர் மேலே இருந்து அப்படியே சறுக்கியே போக வேண்டியது. நம்ம வந்து அந்த சின்ன போட்டு மாதிரி உடம்பை ஷேப்பாக வச்சுக்கிட்டோம்னா அது அப்படியே இழுத்துட்டு போகுதுங்க, பனிக்கட்டியில் அப்படியே சறுக்கிட்டு போகிறோம், அப்படியே ஸ்பீடாக போகிறோம், அப்படியே கீழே. அது மாதிரி ஒவ்வொருத்தராக சறுக்கியே போனோம், அப்படியே போனோன்னா ஒரு அடிவாரம் வந்தது. அந்த மாதிரி அது வந்து ஒரு அனுபவம், ட்ரெக்கிங் ஒரு அனுபவம் பாருங்கள். இந்த அனுபவமெல்லாம் நான் போனது என்னோட 55வது வயசில் போனது, 2004. இப்போ 2014, 10 வருஷம் ஆச்சு. நான் இப்போ போக முடியுமாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டெம்பர்மெண்ட், அந்த மாதிரி ஒரு மன வலிமையெல்லாம் ஏஜ் ஆக ஆக குறைஞ்சிட்டே வரும். அப்போ வந்து எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு இறைவன் இந்த மாதிரி ஒரு அன்பளிப்பை கொடுத்தாருங்கிறது இறைவன் மேலே ஒரு நன்றி உணர்வோடு ஒரு ஆனந்தமாக இருக்கேன். கேம்ப் லீடர் சொல்கிறாரு, எந்த மடாதிபதி இந்த இமயமலைக்கு இப்படி வந்தாங்க, இறைவன் வந்து உங்களுக்கு மேலே பிளஸ்ஸிங்ஸ் அந்த அளவுக்கு இருந்ததுனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, எந்த கோயில் மடாதிபதி இந்த இமயமலைக்கு வந்தாங்க. நான் கேட்கும்போது எனக்கு புலகாங்கிதமாக இருக்குது, ஆஹா இந்தளவுக்கு நம்ம வந்து கொடுத்து வைத்தவர்கள், அவங்க வந்து ஒரு கோயில் அர்ச்சகரோ இல்லை கோயில் மடாதிபதியோ இறைவன் மேலே பற்று இருக்கிறவரோ வந்து அந்த அளவுக்கு வர முடியாது, ஏற முடியாது. அப்பர் பிரான் வந்து திருநாவுக்கரசர் வந்து அப்படியே ட்ரெக்கிங் வந்தவர் தான், அவர் ட்ரெக்கிங் போனவர் தான். அப்புறம் சிவபெருமான் இவர் படுற கஷ்டப்பாத்து 80 வயசில் 82-81 வயசில் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் திருவையார் போங்க, திருவையாறு குளத்தில் மூழ்கி எந்திரிங்க, நான் அங்கே வந்து உங்களுக்கு காய்ச்சி கொடுக்குறேன், நீங்கள் எதுக்கு கைலாசத்துக்கு வர்றீங்க? அது மாதிரி அவர் 81 வயசில் அப்படி போயிருக்கார், மன வலிமை. அது மாதிரி நீங்கள் 60 வயசு கடந்தவங்க, 50 வயசு கடந்தவங்க, 40 வயசு கடந்தவங்க நீங்கள் போக முடியுமா? அந்த மாதிரி வலிமை வேணும். இந்த மாதிரி அட்வென்ச்சர் எல்லாமே நீங்கள் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால், தேடல் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இதை வந்து நான் பதிவு பண்ணினேன், அந்தந்த கேம்பில் உட்காந்து கேண்டில் வெளிச்சத்தில் தான் நான் வந்து பதிவு பண்ணேன். அப்போல்லாம் விரல் எல்லாமே அப்படியே கொக்கரை பாஞ்சு அப்படியே வந்து கிராம்பிங்காக இருக்கும், எழுது கூட கூட பிடிச்சி கூட எழுத முடியாது. ஒரு 2-3 பால் பாயிண்ட் பென் இருந்தால் கூட அது கூட ட்ரை ஆயிரும். அதெல்லாம் உதறி உதறி எல்லாம் எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணி நான் இமயவளன்னு புத்தகம் வெளியிட்டது. சிவபெருமான் பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை வெளியிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொன்னாட போத்தி 10,000 ரூபா பரிசு கொடுத்தார். தமிழ் வளர்ச்சி கழகத்தில் எனக்கு வந்து போக வர பயணப்படி கொடுத்து என்னை கூப்பிட்டு அங்கே வந்து அமைச்சர் வந்து பொன்னாட போத்தி எனக்கு 10,000 ரூபா செக் கொடுத்தார். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அனுபவங்கள் எழுதும்போது உங்களுக்கு அனுபவங்கள், அலாதியான அனுபவங்கள் கிடைக்குது. சும்மா இங்கே மார்க்கெட் போனால், சூப்பர் மார்க்கெட் போனால், டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால், ஒரு சினிமா பார்த்தேன், வீட்டில் சிக்கன் காய்ச்சி குடிச்சிங்கன்னா என்ன இருக்குது அனுபவம்? ஒன்றும் இருக்காது. இயற்கையோடு சேர்ந்துருங்க. இயற்கை வந்து பலதும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், மன வலிமை கொடுக்கும்.
ரொம்ப நல்ல ஒரு பயண அனுபவம் சொன்னீங்க சார் முத்தாய்ப்பா நிகழ்ச்சிக்கு. நீங்கள் சொன்னதை கேட்கும் போது எங்களுக்கே அந்த ஒரு பனி காற்றில் இமயமலை ஏறிட்டு வந்த ஒரு உணர்வு ஏற்படுது சார். அப்புறம் பொதுவாக இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மலைக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற அந்த கிளைமேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எதிர்பாராமல் மழை வரலாம், எதிர்பாராமல் நம்ம கீழே விழுந்து ஏதாவது காயங்கள் ஏற்படலாம், அப்படி இல்லாட்டியுமே கூட வேறு ஏதாவது உடல்நல குறைவுகள் அந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா?
இப்போங்க நீங்கள் இந்த வனவளம் இதை மாதிரி போகும்போது நிறைய உடல் ரீதியான சில ஷார்ட் கம்மிங்ஸ் எல்லாம் இருக்கும், தலைவலி, அப்புறம் வந்து சைனஸ் ப்ராப்ளம், மூக்கடைப்பு ப்ராப்ளம், அப்புறம் வந்து தலை வந்து கனமாக போகிறது, சளி பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது, அப்புறம் வந்து தசை பிடிப்புகள், தூக்கமின்மை நிறைய பேர்த்துக்கு வரும். இப்போ 5 நாள் கேம்ப்புங்க. இப்போ வந்து நான் சொன்னது சார்பாஸுங்கிறது, 5 நாள் வந்து மலை மேலேயே 10,000 அடி உயரத்துலேருந்து 15,000 அடி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் கேம்ப் இருக்கும், போயிட்டுருக்கேன். உங்களுக்கு தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கும்போது மறுநாள் நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ வந்து ஹோம்சிக்காக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஹோம்சிக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, புது விதமான ஒரு இடமா இருக்குமே அப்படிங்கிறத நீங்கள் வந்து, அதனால தான் சொல்கிறது ட்ரெக்கிங் போகிறதுக்கு பிரியமானவங்க வந்து யோகாசனம் பண்ணணும், நிறைய நடைப்பயிற்சி போகணும், ஜாகிங் போகணும், அப்புறம் வந்து டயட் கண்ட்ரோல் வேணும், கண்ட மாதிரி குறிச்சிட்டு கண்ட மாதிரி ஒரு அப்செட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இது மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுனா நீங்கள் வந்து யோகாசனம் பண்ணி மற்ற இதையெல்லாம் டயட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படி ஏதாவது ஹோம்சிக்காகவும் இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொரு யாத்திரைகளையும் போய் தனித்தனியான அலாதியான வெவ்வேறு இடங்களில் படுத்து பழக்கப்பட்டிருக்கணும். இடம் மாற்றி படுத்தின்னா சில பேர்த்துக்கு 1 இன்ச் தள்ளி படுத்தா கூட தூக்கம் வராது, அதே தலைகாணி வேணும், அதே பெட்டு வேணும் அப்படிங்கிறதெல்லாமே கிடையாது. எந்த வசதியிலையும் நீ வந்து வாழ தெரியணும், வசதி இன்மையிலேயே நீ வாழ தெரியணும், எங்கே படுத்தாலும் தூங்குற மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி குளியலறையும் அதே மாதிரி, எனக்கு இப்படி தான் குளியலறை வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் எந்த விதமான அனுபவங்களும் கிடைக்காது. அது மாதிரி நீங்கள் கொண்டு போகிறத வந்து காயம் பட்டுச்சுன்னா கொஞ்சம் பேண்டைடு போட்டுக்கலாம், டிஞ்சர் அயோடின் கொண்டு போகலாம், அப்போ தலைக்கு விக்ஸு அது இதெல்லாமே தலைவலி வந்ததுன்னா இது மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து காலெல்லாம் வந்து இது கிராம்பிங் இதெல்லாம் ஆகுதுன்னா அந்த எண்ணெயெல்லாம் கொண்டு போய் அதெல்லாம் பேஸ் கேம்பில் வந்து அதெல்லாமே நீவி அதை பண்ணி கரெக்ட் பண்ணி உடல் வந்து குளிர்வு ஆகாமல் ஒரு நல்ல வார்மாக வச்சு, இயற்கை வந்து ஒரு அன்னை மாதிரி, ஒரு இறைவன் வந்து முதல் அன்னை அவர் தான், அவர் தான் வந்து உங்களுக்கு தாய் மாதிரி, அவர் வந்து உங்களை நல்லாவே வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து சிட்டியில் ரோட்டில் போகிறத விட பெரிய ரிஸ்கானதில்ல ஒன்று வனம், அது வந்து ஒன்றும் ரிஸ்கானது கிடையாது. நீங்கள் ரோட்டில் போகும்போது தான் ரிஸ்க் அதிகமாக இருக்குது, சும்மா ஓரமாக நடந்து போனவன் மேலே வந்து அடிக்கிறான். இது வந்து வனத்தில் வந்து எந்த விலங்கு உங்களை தேடி கண்டுபிடிச்சி வந்து அடிக்குதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து நல்ல அளவிலேயே வந்து இறைவன் வந்து உங்களை வச்சுருப்பார், தாய் மாதிரி அவர் வச்சுருப்பார். அதனால் வந்து அங்கே வந்து நல்ல உறக்கம் வரணும், அப்போ தான் மறுநாள் வந்து நீங்கள் சரியான ட்ரெக்கிங் போக முடியும். அது சின்ன சின்னது இது வருங்க, அதெல்லாம் நீங்கள் மருந்து மாத்திரைகளை கொண்டு போயிடணும். ஃபீவர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் கொண்டு போய் அதை நல்லா நிம்மதியாக தூங்கி காலையில் எழுந்திரிச்சு இயற்கையை வந்து ரசித்து நீங்கள் போனீங்கன்னா 5 நாள் என்ன 10 நாள் கூட உள்ளே இருந்துட்டு வரலாம்.
நம்ம நேர்களோட வந்து இன்னைக்கு உங்களுடைய இந்த பயண அனுபவங்கள், அதாவது குறிப்பாக இந்த வனவளம் அப்படின்னு சொல்கிற ட்ரெக்கிங் பற்றின உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்காக நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம். நேயர்களே, வனவளம் பற்றின சுகுமார் அவங்களுடைய அனுபவங்களை நம்ம இது வரைக்கும் கேட்டோம். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது வனவளம் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது இல்லைங்களா? நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க சொல்கிற மாதிரி நம்முடைய உடல் வலிமை, மன வலிமை இதையெல்லாம் கூட நம்ம பரிசோதிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களுடைய கருத்துக்களை எழுதலாம். உங்களுடைய கருத்துக்களும் அனுபவங்களும் வரவேற்கப்படுகின்றன.